தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, மாறி வரும் வாழ்க்கை முறையில் பல விஷயங்கள் நமது கவனத்திற்கு வராமலே போகின்றது. அதில் முக்கியமானது நம்முடன் வாழும் மற்ற உயிரினங்கள். காலமாற்றத்தில் அரிதான சில விலங்குகளும் பறவைகளும் அழிந்து போயின என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இன்று இருக்கும் நம்மை சுற்றி வாழும் பறவைகள் குறித்து நாம் எந்த அளவிற்கு அறிந்திருக்கின்றோம்? சூலூரைச் சேர்ந்த பறவை ஆர்வலர் ஏ. சுகுமார் அவர்கள் கூறும் விவரங்களை கேட்டால் நமக்கே தெரியும்.
வணக்கம் சார். பொதுவா மனிதர்கள் வந்து தங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிக்கிறது இன்னைக்கு காலத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு சிந்தனை கூட வந்தாச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனா முன்னாடி காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எல்லா உயிரினங்களையுமே தங்களுடைய சக உயிரினங்களா தான் பாவிச்சிருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலாரும் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னாக்க பாரதியார் வந்து கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு உயிரில்லாத பொருட்களை கூட தன்னோட சேர்த்துக்கிற ஒரு பெருந்தன்மை அந்த காலத்துல இருந்திருக்கு. இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயத்தினால ஒரு சில விலங்குகள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட மனிதர்கள் செய்கிற தவறுகள்னால அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய உயிரினங்களும் மரங்களும் அழிஞ்சுகிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பறவைகள், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பறவைகள், பொதுவா நம்ம கண்ணுக்கு படக்கூடிய பறவைகள், அவற்றினுடைய இயல்புகள், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில, அதாவது இந்த பறவை இப்படிதான் இருக்கும், இதனுடைய இயல்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
இப்ப வந்து அந்த காலத்து மனிதர்கள் எல்லாமே வந்து அவங்களை சுத்தி இருக்கிற உயிரினங்களை ரொம்ப நேசிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி நேசிப்பு இல்ல. ஒரு பூச்சியை பார்த்தா கூட, வீட்டுக்குள்ள ஒரு பூச்சியை பார்த்தா கூட, கரப்பான்பூச்சியோ வேற ஏதாவது வெட்டுக்கிளியை பார்த்தா கூட அருவறுப்பு படுறாங்க. அதுக்கு வந்து பூச்சி மருந்துகள் அடிக்கிறாங்க. வெவ்வேறு விதமான கண்டெய்னர்ஸ்ல வந்து பூச்சி மருந்துகள் வந்தாச்சு, அதை உபயோகப்படுத்துறாங்க. அப்படி இல்லை, நம்மளை சுத்தி நிறைய உயிரினங்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து நல்ல முறையில உயிர் வாழ முடியுது. ஒவ்வொரு உயிரினங்களும் நம்ம வந்து நல்ல ஒரு சந்தோஷ நிலையிலையும் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் வாழ்றதுக்காகத்தான் இந்த உயிரினங்கள் எல்லாமே அதை உணவை தேடிட்டு நமக்கும் உபயோகமா இருக்கு. பெரும்பாலான உயிரினங்கள் வந்து அப்படிதான் நமக்கு உபயோகமா தான் இருக்கு. இப்ப மண்புழு எடுத்துட்டா மண்ணை வந்து குத்தி கிளறி இது விவசாயத்துக்கு உபயோகமா தான் இருக்கு. அதே வந்து பறவைக்கும் உணவாகும். நம்மளை சுத்தி இருக்கிற உயிரினங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் பாறைக்கு கூட உயிர் இருக்கு, மலைக்கும் உயிர் இருக்கு, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. அது வந்து விவசாயிகளும் மற்ற மக்களும் வந்து உணர்ந்து அந்த காலத்துல அது எல்லாத்தையும் வணங்கினாங்க. மரத்தை வணங்கினாங்க, மலை முகட பார்த்து மண்டி போட்டு வணங்கின காலமெல்லாம் இருக்கு. அதனால வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை சுத்தி என்ன உயிரினங்கள் இருக்கு, எப்படி வாழுது, அதோட வாழும் முறை என்ன, அந்த வாழும் முறையும் அதுக்குள்ள உண்டான ஹேபிடேஷனை அதுக்குண்டான வாழிடங்களை நம்ம வந்து அழிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அதை பத்திய ஒரு அறிவு நமக்கு தேவையா இருக்கு. அடிப்படை பூர்வமான அறிவு தேவையா இருக்கு. இப்ப எங்க பார்த்தாலும் விளைநிலத்தை வந்து அழிச்சு அங்க வந்து வீட்டு மலைகள் ஆக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த விளைநிலங்கள்லயும் ஒரு தரிசு நிலங்கள்ல கூட பறவைகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி அழிஞ்சு எப்படி காலப்போக்கில் காணாம போய் அந்த ரெட் லிஸ்ட்ல போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு பறவைகளும் அவ்வளவு உயிரினங்கள் அவ்வளவு பூச்சியினங்கள் எல்லாமே ரெட் லிஸ்ட்ல நிறைய அழிஞ்சு போயிருக்குது. அது வந்து முக்கியமான காரணம் என்னதுன்னா மனிதன் வந்து அதனுடைய வாழிடங்களை வந்து சிதைத்ததுனாலதான். அந்த வாழிடங்களை வந்து அறவே வந்து அதை வாழ முடியாதபடி அதை சிதைச்சதுனாலதான் உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. வேற விதமா வந்து அழியறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஆனா வந்து மெயினா முக்கியமான காரணம் வந்து மனிதனோட ஒரு அப்ரோச், வேற எதனாலையும் இதான் இல்ல. அதனால நம்மளை சுத்தி இருக்கிற பறவைகளை பத்தி காமன், நீங்க பார்த்த பறவைகள், அவசர உலகில நீங்க வந்து போகிற போக்கில எதையோ பறவைகளை பார்த்துட்டு போயிருப்பீங்க. மரத்திலையும் கீழே பில்டிங் மேல வாட்டர் டேங்க் மேல ஒரு ஏரி எங்கேயாவது போகும்போது ஒரு ஏரியோ குளமோ வந்தது அந்த இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க. காமனா பாத்திருப்பீங்க, இது கொக்கு குருவி, இது காக்கா அப்படின்னு தூக்கணாங்குருவி இது மாதிரி சாதாரணமா பாத்திருப்பீங்க. அதை பத்தி ஒரு அடிப்படை அறிவை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட வாழிடத்தை நீங்க வந்து நாசமாக்க மாட்டீங்க, அதை சிதைக்க மாட்டீங்க. அதனால குழந்தைகளுக்கு நீங்களும் அந்த அறிவை சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கே அந்த அடிப்படை இது அறிவு இல்லாத போது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அசாத்தியம். அந்த குழந்தைகள் இப்ப வருதுன்னா அப்புறம் சுத்தமா வந்து பேர்ட்ஸே வேண்டியதில்லை, பறவைகள் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனா பறவைகள் வந்து மனிதன் இல்லாமல் வாழும், மனிதன் இல்லாமல் பறவைகள் வாழும். ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதுன்னு 50 வருஷத்துக்கு முன்னாலே சலீம் அலி சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம வீட்டை சுத்தி பார்க்கக்கூடிய பறவைகளை பத்தி அத அடிப்படை தேவைகளையும் அது அடிப்படை உணவுகள் என்ன, அது வாழிடம் எப்படி என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் இது தெரிஞ்சுக்கணும்.
நல்லா அருமையா சொன்னீங்க சார். அதாவது நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தை நம்ம முதல்ல நேசிக்க கத்துக்கணும். உயிர்கள் மட்டுமல்ல நம்ம சுற்றுப்புறத்தையும் நேசிக்கணும். அந்த சுற்றுச்சூழலை நல்ல முறையில பாதுகாப்பாகவும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பொதுவா நம்ம கண்ணில் படக்கூடிய பறவைகள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது காகங்கள் தான். சின்ன குழந்தையா இருக்கும் போதே காக்கா பாரு அப்படின்னு காமிச்சு முதல்ல அறிமுகப்படுத்தப்படுற பறவை காகம் தான் நினைக்கிறேன். இந்த காகங்களை பத்தி சொல்லுங்க சார்.
இப்ப காகங்கள் எடுத்துட்டீங்கன்னா அம்மா தான் வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு விலங்கு அறிமுகப்படுத்துறது, ஒரு பறவை அறிமுகப்படுத்துறது, நிலாவை அறிமுகப்படுத்துறது எல்லாமே அம்மாவா தான் இருக்கிறாங்க. அம்மா இங்க பாரு, இங்க பாரு, இங்க காக்கா வருது, இங்க பாரு சிட்டுக்குருவி, இது வந்து சாப்பாடை வந்து பிரிங்கிட்டு போயிடும், இத பாரு தெருவில் பந்து இந்த நாய் போகுது பாரு, இது பாரு நிலா பாரு, நிலா பாரு எவ்வளவு வெள்ளையா இருக்கு, எவ்வளவு இதா இருக்கு, அங்க பாட்டி உட்காந்து இருக்காங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு வந்து முதல் முதல் அறிமுகப்படுத்துறது வந்து எல்லா உயிரினங்களையும் சுற்றுச்சூழலையும் அறிமுகப்படுத்துறது அம்மா தான். அம்மாவை வந்து நம்ம நேசிக்கணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும். இப்ப காக்கான்னு எடுத்துட்டீங்கன்னா காக்கால வந்து நம்ம ரெண்டு வித காக்காயே வந்து சர்வசாதாரணமா பாக்கிறோம். ஒன்னு வந்து நல்ல காக்கா, இன்னொன்னு வந்து அண்டங்காக்கா அப்படிங்கிறாங்க. நல்ல காக்கா வந்து கொஞ்சம் சாம்பல் கலர்ல இருக்கும், அண்டங்காக்கா வந்து கருப்பா இருக்கும். இந்த ரெண்டு காக்காவுக்கு என்ன வித்தியாசம்னா நல்ல காக்கா வந்து எங்க மனிதன் இருக்கிறானோ, கிராமமோ அல்ல அது நகரமோ இல்ல திடீர்னு ஒரு டீம் போய் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகுறாங்கன்னா அங்க காக்கா மைனா வந்தே தீரும். காக்கா நீங்க தூக்கி போடுற தேவையற்ற உணவுப் பொருட்களை சாப்பிடும். தோட்டி மாதிரி நீங்க எதை போட்டாலும் அதை சாப்பிடும். தோட்டியா இருந்து நம்ம கிராமத்தையும் தெருவையும் நகரத்தில் இருக்கிற வீதிகளையும் சுத்தம் பண்ணுது. இந்த காக்கா வந்து நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. எத்தனை தோட்டியில நம்ம ஒவ்வொரு வீதியா விட்டு நம்ம வந்து சுத்தம் பண்ண முடியுமா? காக்கா வந்து தோட்டி பறவை. அந்த பறவை வந்து அதுவோட இப்ப குறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மரம் இல்லாம காக்கா இருக்காது. ஏன்னா மரங்கள் குறைஞ்சிட்டே இருந்ததுன்னா காக்கா வந்து மரத்துலதான் அது ஓய்வு பெறும், மர நிழல்ல தான் இருக்கும், மரத்துல தான் கூடு கட்டும். அண்டங்காக்காயும் சரி இந்த நல்ல காக்காயும் சரி. அதனால மரங்கள் வந்து நீங்க அழிச்சிட்டே இருந்தீங்கன்னா சிட்டுக்குருவி காணாம போன மாதிரி காக்கா காணாம போயிடும். நம்ம மூதாதையர்களுக்கு சோறு வைக்கிறதுக்கு காக்கான்னு கூப்பிட்டா கூட காக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால காக்கா வந்து பெருகணும். அது வந்து தோட்டி பறவை, அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அண்டங்காக்காயெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து கிராமத்தை ஒட்டியும் ஒட்டாமலும் தனியாகவும் சுத்திட்டு இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த கூடுல இருக்கிற எக்கெல்லாம் சாப்பிடும். அந்த மாதிரி அதுகளுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால நம்ம வந்து மரங்களை அதிகமாக வளர்த்தணும். காக்கா வந்து வேணும். அது இருந்தால்தான் நமக்கு வந்து சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருக்கும். இந்த பறவை பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு பறவை, எல்லா பறவைகளையும் துரத்தும். ஈவன் வந்து கழுகு கூட துரத்தி அடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப குள்ளநெறித்தனமாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து அது வீராவேசமா எல்லா பறவைகளையும் துரத்தி அடிக்கும். இந்த பறவை வந்து குயில் கிட்ட ஏமாறுறது ஒரு வினோதமான ஒரு நகைப்புக்குரியதா இருக்கு. ஏன்னா குயில் வந்து கூடு கட்டாது, அது வந்து காக்கா கூட்டில் கொண்டு போய் எக்கு போட்டு போயிடும். அந்த முட்டை வந்து வெளிர் நீளமா தான் இருக்கும். காக்காய்க்கு வந்து இனம் கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரே வடிவமா தான் இருக்கும். அது என்னன்னா காக்கா கூட்டில் இருக்கிற காக்கா முட்டை கூட ஒன்னு ரெண்டு தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டுட்டு இதை கொண்டு போய் வச்சிரும். அப்புறம் காக்கா பாத்தீங்கன்னா அந்த குயில்கிட்ட ஏமாறணும்னு இயற்கையின் விதி. அது வந்து குள்ளநரித்தரமா இருந்தாலும் எவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கு நீங்க பாத்திருக்கீங்க, அவ்வளவு அறிவுபூர்வமான பறவை இந்த குயில்கிட்ட ஏமாறும். காகம் அடைகாத்து குஞ்சு பொறிச்சு குயில் குஞ்சுகளுக்கும் உணவை கொடுத்து அதை வந்து வளர்த்து வரும். அப்புறம் வந்து காகான்னு அது கத்தாது, கக்கன்னு கத்தும் போது அடிச்சு விரட்டிடும். நீ என்ன இங்க இங்க வந்த, நீ என்னோட குஞ்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டிடும். இந்த காக்கா பாத்தீங்கன்னா குயில விரட்டிட்டே இருக்கும் எங்க பார்த்தாலும். அதனாலதான் பெரும்பாலான மக்கள் வந்து குயில்னு வாயில சொல்றாங்க, குயில் மாதிரி இருக்க பழமையான குரல், நல்ல இனிமையான குரல்னு சொல்றாங்க. ஆனா வந்து அதை பார்த்திருக்க மாட்டாங்க பெரும்பாலான பேர். கவிஞர்கள் கூட குயில் மாதிரி குரலில் பாடினால் அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க. ஆனா குயிலை பார்த்தவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். குயில் வந்து மறைஞ்சு வாழக்கூடிய பறவை. எதனால அப்படின்னா காக்கா எங்க பார்த்தாலும் துரத்தி அடிக்கும் குயில. அதனால எங்க பார்த்தாலும் துரத்தி அடிக்கும் போது இது ஒளிஞ்சிட்டுதான் தெரியும். ஏன்னா காக்கா கூட்டுல இது இந்த முட்டையை வைக்கிறதுனால. அதனால நீங்க வந்து குயில பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப காக்காய் பத்தி சொல்றேன், அடுத்தது குயில பத்தி சொல்லுவேன். இப்ப காக்கா வந்து அந்த மாதிரி ஒரு வினோதமான பறவை. அதை வந்து இப்ப வந்து பாப்புலேஷன் அதோட குறைஞ்சிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சீரழிக்க விடக்கூடாது. ஏன்னா தோட்டி பறவை நமக்கு முக்கியமான பறவை. அது
காக்கைகளை பத்தி இவ்வளவு விவரங்கள் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் வந்து காக்கைகளை பத்தி சொல்லும் போது பாரதியார் எத்தி திருடும் அந்த காக்கை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பாட்டி வடை சுட்ட கதையில சொல்லும்போது பாட்டி அசந்த நேரம் பார்த்து காக்கா வடைய தூக்கிட்டு போச்சு அப்படிம்பாங்க. அந்த எத்தி திருடும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மைங்க?
காக்கா இங்க அண்டங்காக்காய் காக்காய் ரெண்டுமே வந்து முட்டையில திருடக்கூடியதுதான். அது வந்து எங்கேயாவது மரபொந்துல இந்த மைனா மரபொந்துலதான் மைனா வந்து பொந்துலதான் வந்து கூடு வைக்கும். அதுல வந்து முட்டையெல்லாம் இருந்ததுன்னா இது திருடும், முட்டையை உடைச்சு சாப்பிடும். அதே மாதிரி சின்ன குஞ்சுகளி எல்லாமே புடிச்சு சாப்பிட்றோம். ஈவன் இந்த காக்காய் எடுத்துட்டீங்கன்னா அதோட குஞ்சையே இது சாப்பிட்றோம். எப்படின்னா கூட்டுல வந்து முதல்ல வந்து 4-5 முட்டைகள் எல்லாமே வச்சிட்டு இருந்தது. அதெல்லாமே நான் வந்து படிச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இப்ப வந்து பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால அந்த வீரியம் குறைஞ்சு போய் ஒரு 3 எக்கு வைக்கிறதே ஒரு பெரும்பாடா இருக்கு. 3 எக்கு தான் வைக்க முடியுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குஞ்சு வந்து சவலையா இருக்கும், ஒரு குஞ்சு வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். இது பாக்கும், உணவு கொடுத்து கொடுத்து பாக்கும். கடைசியில அது ரொம்ப வீக்கா இருந்து தலையை தூக்க முடியலன்னா அந்த குஞ்சையவே இந்த அம்மா காக்கா சாப்பிட்டோம் இல்லைன்னா அப்பா காக்கா சாப்பிட்டோம். அதனால அது சகஜம்தான். அது வந்து அனிமல்ஸ்லயும் இந்த பறவை இனங்கள்லயும் அது இருக்கு. ஈவன் வந்து இந்த காக்கா வந்து மத்த பறவைகளோட கூடுகள் வைக்கிற இடத்துல வந்து இது ரவுடித்தனம் பண்ணும். எல்லா கூடுகளையும் போய் விசிட் பண்ணும். எது ஏமாந்தா ஒரு எக்க திருடிட்டு வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். இந்த மாட்டுக்கோக்கு பாத்தீங்கன்னா அது கூடு வைக்கும். இந்த காக்கா வந்து அந்த கூட்டுல வந்து எக்க திருடுறதுக்காக முயற்சி பண்ணும். அப்ப இந்த மாட்டுக்கோக்கு அதோட தன்னோட முட்டைய இரவுக்குள்ள வச்சுக்கும், இரவுக்குள்ள வச்சு மறைச்சிக்கும். காக்கா பின்னால திரும்பி திரும்பி பார்த்து எப்படிடா திருடுறது, இறகுக்குள்ள வச்சிருக்கே ரக்கைக்குள்ள வச்சிருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு திருடாம போயிரும். அது மாதிரி எக்க சாப்பிடுற பறவை தான் அண்டங்காக்காயும் காக்காயும் அது பண்ணும்.
சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம காகங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நம்ம தம்பி பால ரொம்ப ஆர்வமா பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவரு கூட கேக்கிறதுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்கும் போல தெரியுது சார். அவர் என்ன கேக்குறாருன்னு பாப்போம்.
வணக்கம் சார். காகத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. காகம் வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணது, நம்ம போடுற மீதி சாப்பாடெல்லாம் சாப்பிடுது, அந்த மிளகாய் தொழிலெல்லாம் சாப்பிடுது அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் காலையில சாப்பிடும் போதும் கூட ஒரு குருவி வந்து எல்லாமே பொறுக்கிட்டு இருந்துச்சுங்க சார். அது என்ன குருவின்னு அம்மாட்ட கேட்டேன், மைனான்னு சொன்னாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன்.
கிராமங்கள்லயும் டிரைபல் பீப்புளும் இவங்க எல்லாமே பெரும்பாலும் சொல்றது எந்த பறவை பார்த்தாலும் குருவின்னு தான் சொல்றாங்க. குருவிதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா வந்து குருவி இனங்கள்ல நிறைய இனங்கள் இருக்கு. இப்ப வந்து மைனா எடுத்துட்டீங்கன்னா அது மைனாங்கிற வார்த்தையே வந்து இந்தி வார்த்தை, தமிழ் வார்த்தை. இதுக்கு அழகான தமிழ் வார்த்தை வந்து நாகனவாய். மஞ்சள் கலர்ல அழகு இருக்கும், கண்ணை சுத்தி மஞ்சள் இருக்கு, நாகனவாயின்னு பேரு. இந்த மைனாங்க மைனாவும் வந்து ஓரளவுக்கு கிராமத்தையும் நகரத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய பறவை தான். ஏன்னா ஓம்னிவோரஸ் சொல்லுவாங்க. அது வந்து செரியல்ஸ் இதையும் சாப்பிடும், அதே மாதிரி மத்த மாமிசம் இதையும் சாப்பிடும். எது வேணாலும் சாப்பிடுங்கிறதுக்கு தான் ஓம்னிவோரஸ்ங்கிறாங்க. அந்த மைனா வந்து தோட்டி வேலையை பண்ணுது. மைனா வந்து ஜோடியா தெரியும், இல்லைன்னா குழுவா தெரியும். மைனா வந்து காக்கா மாதிரி கிளையில வந்து கூடு கட்டாது, மரப்பொந்துல தான் கூடு வைக்கும். மைனா மரப்பொந்துல தான் வைக்கும். இந்த மைனா இனங்கள் பாத்தீங்கன்னா மாலை நேரங்கள்ல குழு குழுவா பறந்து போயிட்டு இருக்கும், கூட்டம் கூட்டமா பறந்து போயிட்டு இருக்கும். அது வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும், அரச மரமோ இல்ல ஆல மரமோ இல்ல புளிய மரமோ இல்ல மகிழ மரமோ ஏதாவது மரம் இருந்ததுன்னா, பறந்து விரிஞ்ச மரம் இருந்ததுன்னா மேல் பாகத்துல வந்து எல்லா காக்கா எல்லாம் தங்கும். அதுக்கு அடுத்த மிடில் அந்த போர்ஷன்ல நடுத்தர போர்ஷன்ல வந்து இந்த மைனாக்கள் தங்கும். சிட்டுக்குருவெல்லாம் கீழ் டயர்ல கீழே தங்கும். எப்படி ட்ரெயின்ல வந்து அப்பர் பர்த் மிடில் பர்த் லோயர் பர்த் மாதிரி ஒரு மரத்தை வந்து அவ்வளவு லைஃப் கொடுக்குது. அதுக்கு மரம் தான் இந்த இதுக்கெல்லாம் டுவெல்லிங் பிளேஸ், அது வாழக்கூடிய இடம். அதனால மரம் நிச்சயமா வேணும். மைனா வந்து மிடில் பர்த்ல பழக்கம். அப்புறம் வந்து இந்த மைனா பாத்தீங்கன்னா நல்ல பாடக்கூடிய பறவை. அது வந்து ஹில் மைனான் இருக்கு. மைனா இனத்திலேயே வந்து நிறைய மைனா இருக்குது. ஹில் மைனா இருக்கு, பைடு மைனா இருக்கு, பிராமணி மைனா இருக்கு, நிறைய மைனா, 10 வகையான மைனாக்கள் இருக்குது. இதுல வந்து அந்த மைனா ஹில் மைனாங்கிறத எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நல்ல பேசக்கூடிய, நம்ம பேசுறது அப்படியே திருப்பி பேசும். அந்த மாதிரி மைனா இனங்கள் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ரொம்ப நல்ல பறவை, பேசக்கூடிய பறவை. கிளி மட்டும் நினைச்சுக்காதீங்க, மைனாவும் பேசும்.
சார், நான் இது வரைக்கும் கிளிதான் பேசும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கிறேங்க. நான் நீங்க மைனாவும் பேசும் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமா சொல்லியிருக்கீங்க. சரி, பேசக்கூடிய பச்சைக்கிளியை பத்தி சொல்லுங்களேன்.
பச்சைக்கிளி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஜோடியாவும் குழுவாகவும் உயரமா பறந்து போகக்கூடிய பறவைகள். கீ கீன்னு பறந்து போகும்போது நமக்கு மனசுக்கு இனிமையா இருக்கும், அது வந்து வருடி விடுற மாதிரி இருக்கும். பச்சைக்கிளைகள் வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து அவங்க விக்கிறாங்க. மார்க்கெட்ல வந்து கேஜ் பேர்ட்ஸா கூண்டு பறவைகளா வந்து 50-100 காடுகள்ல புடிச்சிட்டு வந்து தோப்புகள் எல்லாம் புடிச்சிட்டு வந்து அதை விக்கிறது வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து கூண்டு பறவைகளை நம்ம வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து வீட்டுக்கு வந்து அசுத்தமா இருக்கும். அந்த அது எச்சம் போடுறதெல்லாமே வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வாது. அப்புறம் வந்து பூனை வந்து அதை பிடிக்கிறதுக்கு வரும். அப்புறம் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் ரிமோட் பிளேஸா இருந்ததுன்னா பாம்பு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூண்டு பறவைகள் என்கரேஜ் பண்ணாதீங்க, அதை ஊக்கம் கொடுக்காதீங்க. இந்த பச்சைக்கிளி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து உயர்ந்த தென்னை மரம், பனைமரம், இந்த மாதிரி மரங்கள்ல தண்டுல தான் வந்து கூடு வைக்கும். அது பொந்துல, தென்னை மரம், பனைமரம், பொந்துகள்ல தான் கூடு வைக்கும். பச்சைக்குழி வந்து இந்த தினை இந்த மாதிரி செரியல்ஸ் தானிய வகைகள் எல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடியது, பழங்களை சாப்பிடக்கூடியது. தானியங்களை எல்லாம் ஒரு 100 கிராம் சாப்பிடறதுக்கு 200 கிராம் வேஸ்ட் பண்ணும். சங்க காலத்துல இருந்து எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாலேயே கிளியில பத்தி நிறைய பாடி இருக்கிறாங்க, கிளியில தூது விட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ரக்கையெல்லாம் கட் பண்ணி கூண்டுல போறது அது வந்து அது வேண்டாம். அது வந்து குழந்தைகளுக்கு அது ஒரு விளையாட்டு பொருளா நீங்க அதை கொடுக்காதீங்க. இந்த ஜூல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொருட்காட்சி இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பீரங்கி மாதிரி வச்சிருப்பாங்க, அது வந்து மருந்து செடிஞ்ச மாதிரி அதே செடிஞ்சிரும். செடிஞ்சு பீரங்கி அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிக்கும், கத்துக்கும். மனுஷன் சொன்னதா அப்படியே பேசும், அதுவும் கத்துக்கிட்டு சில இதெல்லாம் பண்ணும். இருந்தாலும் வந்து அத கூண்டுல போட்டு அடைக்கூடாது. ஏன்னா ரக்கை எதற்கு கொடுத்திருக்காங்க? இயற்கை வந்து ரக்கை கொடுத்தது வந்து பறக்கிறதுக்கு தான், ஆனந்தமா பறந்து திரியறதுக்கு தான். அதனால வந்து பச்சைக்கிளையை ரசிங்க, அதை பேசுறத கேளுங்க, அதை மற்றபடி நீங்க கூண்டுல போட்டு அடைக்காதீங்க.
ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி பறவைகள் வந்து எல்லாமே சுதந்திரமா பறக்கிறதுக்காக தான் இறைவன் வந்து பறவைகளுக்கு ரக்கைகள் கொடுத்திருக்காரு. அதை நம்ம வளர்க்கிறோம் சொல்லி கூண்டுல அடைச்சு வைக்கிறது எந்த வகையிலும் நியாயமே கிடையாதுதான் சார். அப்புறம் நீங்க சொல்லும் போது இப்ப இந்த கிளிகள் வந்து கண்காட்சியில எல்லாம் பார்த்தா அந்த பீரங்கில மருந்து அந்த மாதிரி சொன்னீங்க. இப்ப சர்க்கஸ்ல எல்லாம் நிறைய அந்த கிளிகள் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி நிறைய வித்தைகள் செய்யறதுக்கு கத்து கொடுத்திருக்காங்க. அந்த கிளிகள்லாம் வந்து நம்ம சாதாரண பச்சை கிளிகள் மாதிரி இல்லாம வெவ்வேறு பஞ்சவர்ண கிளின்னு கூட சொல்லுவாங்க. அது இல்லாம வெள்ளை நிறத்திலேயே கொஞ்சம் இந்த கொண்டை மாதிரி எல்லாம் வேற வகையான கிளிகள் எல்லாமும் இருக்கு. அதுக்கும் இந்த பச்சை கிளிகளுக்கும் என்ன வித்தியாசம் சார் முக்கியமா?
கிளி வகைகளை எடுத்துட்டீங்கன்னா நிறைய கிளி வகைகளுக்கு தமிழ் பெயர்கள் வந்து ஆப்டா எனக்கு உடனே சொல்ல முடியலனாலும் பிளாசம் ஹெட் பேராகீட்னு இருக்கு, அதே மாதிரி ஹேங்கிங் பேராகீட் இருக்கு, ரோஸ் ரிங்கு பேராகீட்ங்கிறது நம்ம காமனா வந்து நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய பறவைகள். அப்புறம் வந்து அலெக்சாண்ட்ரியா பேராகீட்னு இருக்கு, அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிளி வகைகள் எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி இப்ப வந்து நீங்க கண்காட்சியில எல்லாம் பாக்குற கிளிகள் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்ததுதான். நீங்க சாதாரணமா லவ் பேர்ட்ஸ் பாத்திருப்பீங்க, சில வீடுகள்லாம் லவ் பேர்ட்ஸ் வந்து கூண்டுல போட்டு அடைச்சிருப்பாங்க. இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நாட்டு பறவைகள் கிடையாது, இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி பண்ண பறவை. ஆயிரக்கணக்கில் அது லட்சக்கணக்கில் பறக்குங்க. பறக்கும்போது இந்த வல்லூர் இடையில போனாலே போதும், சும்மா வாயை திறந்தாலே போதும், ஒண்ணு வந்து மாட்டிக்கும். லட்சக்கணக்கில் இடம் பெயர்ந்து போகும்போது லவ் பேர்ட்ஸ் அப்படிதான் பிடிக்கும் அந்த வல்லூரும். இந்த மாதிரி வெள்ளை இந்த கொண்டை இருக்கிறது, இந்த மாதிரி கண்காட்சியில் இருக்கிறது, சில இடத்துல எல்லாமே நிறைய கிளிகளை பாக்குறேன். அதெல்லாமே வெளிநாட்டு பறவைகள் தான். ஆர்னமெண்டல் இதெல்லாம் அலங்காரத்துக்கு வச்சு நம்ம வந்து ரசிக்கிறோம், அவ்வளவுதான். அதை வந்து நம்ம கூண்டுல போட்டு அடைச்சு ரசிக்கிற அளவுக்கு தேவையில்லை. ஆனா மனசுக்கு இதமானதுதான், கிச்சு கிச்சு கிச்சின்னு கத்துறதெல்லாம் மனசுக்கு இதமாத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த காலத்திலிருந்து வச்சிருக்காங்க, கூண்டுலையும் பாலும் அந்த இது பழங்கள்லாம் கொடுத்து பேச சொல்லி இது பண்றாங்க, அது இருக்கு. ஆனா வந்து குழந்தைகளை வந்து அதை ஊக்கப்படுத்தாதீங்க, கூண்டு பறவைகளை வளர்த்தணும் அப்படிங்கறத ஊக்கப்படுத்த வேண்டியதில்லை.
சார், நீங்க கிளிகளை பத்தி பேசும்போது எனக்கு மலரும் நினைவுகள் ஒன்னு வருது. இப்படித்தான் நான் ஒரு மரத்தை பார்க்கும்போது கிளிகள் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க சார். சரி பரவாயில்ல, உள்ள குஞ்சு இருக்குமோ எடுக்கலாமோன்னு உள்ள கையிடும் போது அந்த கிளி வந்து என் விரல கடிச்சிருச்சு. அது நினைவுக்கு வந்துச்சுங்க நீங்க பேசும்போது.
இதுவரை நம்மை சுற்றி வாழும் பறவைகளின் இயல்புகளை பற்றி விளக்கியவர் சூலூரை சேர்ந்த பறவை ஆர்வலர் யசுகுமார் அவர்கள். மேலும் பல பறவைகள் குறித்த விவரங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளலாம்.